நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ஜூலியன் அவர்களே.
வணக்கம் ரே, மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம்.
12ஆம் வகுப்பு முடித்து நிறைய மாணவ மாணவிகள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து என்ன பல்கலைக்கழகம் போகலாம், வேறு ஏதாவது படிக்க போகலாம். இந்த காலகட்டத்தில் சென்ட்ரலிங் வழியாக அவர்களுக்கு எந்த வகையான நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு மாணவனோ மாணவி என்றால், அடுத்த ஆண்டு படிக்க அல்லது பயிற்சி பெற நினைத்தால் நீங்கள் 13 வாரங்களுக்கு முன்பாகவே இளைஞர் கொடுப்பனவு, அதாவது யூத் அலவன்ஸ் என்று சொல்லப்படும் இளைஞர் கொடுப்பினவினை கோரலாம். இது உங்கள் கட்டணத்தை நீங்கள் 1ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குவதற்கு உதவியாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்பொழுதே விண்ணப்பத்தை இளையதளம் தாக்கல் செய்யலாம். நீங்கள் உங்கள் படிப்பையோ பயிற்சியையோ தொடங்கும் வரை பொறுத்திருக்க தேவையில்லை. உங்கள் படிப்பு பயிற்சி தீர்மானத்தை இதுவரை உறுதி செய்ய முடியாவிட்டாலும் உங்கள் விருப்பம் என்ன என்பதை நீங்கள் பட்டியலிடலாம். உங்கள் திட்டங்கள் பின்னர் மாறினால் அதை நீங்கள் பின்னர் அறிவிக்கலாம். மைகவ் மூலம் உங்கள் சென்ட்ரலிங் ஆன்லைன் கணக்கை பயன்படுத்தி ஆன்லைனில் நீங்கள் உரிமை கோருங்கள். சர்வீசஸ் ஆஸ்திரேலியா இணையதளத்தில் உங்கள் ஆன்லைன் கணக்கை எவ்வாறு அமைப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மாணவர் படியை கோருவதற்கு உங்கள் வரி கோப்பு எண், அதாவது டாக்ஸ் ஃபைல் நம்பர் மற்றும் சில அடையாள ஆவணங்கள் தேவை. நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை கோரும்போது 1ஜனவரி 1ஆம் தேதியை உங்கள் தொடக்க தேதியாக தேர்ந்தெடுக்கவும். எனவே உங்கள் குடும்ப வரி சலுகை, அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் என்பது ரத்து செய்யப்பட மாட்டாது. மேலதிக விவரங்கள் தகவல்களுக்கு சர்வீசஸ் ஆஸ்திரேலியா இணையதளத்தை அணுகுங்கள். நீங்கள் அடுத்த ஆண்டு யூனிவர்சிட்டி தொடங்கப் போவீர்கள் என்றால் உங்கள் கொடுப்பனவுகள் 1ஆம் தேதி ஜனவரி ஆரம்பிப்பதற்கு நீங்கள் இப்போதே விண்ணப்பத்தை போடலாம். நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க மைகவ் மூலம் சென்ட்ரலிங் கணக்கை அமைக்க வேண்டியிருக்கலாம். நீங்கள் சர்வீசஸ் ஆஸ்திரேலியா இணையதளத்துக்கு சென்று கட்டணம் அல்லது சேவைகள் கண்டுபிடிப்பாளரை பயன்படுத்தி, அதாவது பேமெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபைண்டர், அதை பயன்படுத்தி நீங்கள் தகுதியுள்ளவரா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை நீங்கள் கண்டறியலாம். மறக்காமல் நீங்கள் உரிமை கோரும்போது 1 ஜனவரி 2021 தொடக்க நாளாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பாடத்திட்டத்தை இன்னும் உறுதிப்படுத்தாவிட்டாலும் நீங்கள் 1ஜனவரி 2021 முதல் இளைஞர் கொடுப்பனவுக்கு யூத் அலவன்ஸுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்கள் விண்ணப்பத்தில் உங்கள் முதல் பாட விருப்பத்தை பட்டியலிடுங்கள். உங்கள் திட்டங்கள் மாறினால் நிச்சயமாக விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கலாம்.
சரி, இப்போ சென்ட்ரலிங்கிலேருந்து உதவி பெறதுக்கு சில ஆவணங்கள் தேவை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இன்னும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி கல்வியை முடிச்சுட்டு அடுத்த கல்விக்காக காத்திருக்கின்ற அந்த மாணவர்கள் என்ன மாதிரியான ஆவணங்களை வந்து சென்ட்ரலிங்குக்கு தர வேண்டும்?
அதாவது நீங்கள் முதல் முறையாக இளைஞர் கொடுப்பனவு, அதாவது யூத் அலவன்ஸுக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் உங்கள் அடையாளத்தை, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, உறுதப்படுத்த வேண்டியிருக்கலாம். நீங்கள் ஆவணங்களை வழங்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் அதை தொலைபேசியில் செய்யலாம். நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் டாக்ஸ் ஃபைல் நம்பர், அதாவது வரிகோப்பு எண் மற்றும் உங்கள் 8 வாரத்துக்கான உங்களோட பேஸ்லிப்பும் வழங்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு சிக்கலான நிதி ஏற்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படலாம். என்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை நீங்கள் சர்வீஸ் ஆஸ்திரேலியா இணையதளத்தில் கண்டுகொள்ளலாம்.
சரி, இப்போ வந்து பெற்றோரை பொறுத்த அளவில் அவங்க வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்களுக்கு வந்து சென்ட்ரலிங்கிலேருந்து நிதி உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ பெற்றோரின் வருமானம் வந்து எப்படி சோதனை செய்யப்படும்?
நீங்கள் இளைஞர் கொடுப்பனவை, அதாவது யூத் அலவன்ஸை பெற்று உங்கள் பெற்றோருடன் சார்ந்து, அதாவது உங்கள் பெற்றோருடைய டிபெண்டாய் இருப்பதாக கருதினால் உங்கள் பெற்றோரின் வருமானம் உங்களுக்கு வழங்கப்படும் பணத்தொகையை பாதிக்கும். நீங்கள் சரியான தொகையை பெறுகிறீர்கள் என்பதை உறுதப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பெற்றோரின் வருமானத்தை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். உங்கள் பெற்றோரின் வருமான விவரங்கள் எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புவோம். அந்த கடிதத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய தாய்தகப்பனின் வருமானத்தை சென்ட்ரலிங்குக்கு அறிய வைக்க வேண்டும்.
சரி, இப்போ இதில் ஒரு இன்னொரு கேள்வி பிறக்கிறது அப்படின்னா, இப்போ பெற்றோரின் வருமானம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது குறைவாக இருக்கிறதுன்னோ அந்த வருமானத்தின் அடிப்படையில் நான் வந்து இந்த யூத் அலவன்ஸ் வாங்குறதுக்கோ அல்லது இந்த படிப்பை முடித்த பிறகு கிடைக்கிற ஒரு நிதி உதவிக்கோ தகுதி பெறுவேன்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அதுக்காகத்தான் முக்கியமாக அந்த பேமெண்ட் அண்ட் சர்வீஸ் ஃபைண்டர்ன்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது எங்களோட சர்வீசஸ் ஆஸ்திரேலியா வெப்சைட்டில். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் என்ன இன்கம் எவ்வளவு, நீங்கள் ஒர்க் பண்ணுற இன்கம் எவ்வளவு எல்லாத்தையும் போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும். அந்த ரிசல்ட்டை சொல்லும், யூ ஆர் ஐதர் எலிஜிபிள், உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புண்டு, அல்லது உங்களோட பெற்றாருடைய இன்கம் கூடியிருப்பதனால உங்களுக்கு யூத் அலவன்ஸ் பெறுவதற்கு சான்ஸ் இல்லையென்று சொல்லும். ஆனால் மற்றபடி இப்போ முதலாம் தேதி உங்கள் தேதியை போட்டு உங்களோட அப்ளிகேஷனை போடும்போது அதில் கேட்கும் வருடாந்த வருமானம், உங்களுடைய பெற்றோருடைய வருடாந்த வருமானம் போன வருஷத்து வருமானமாக தான் இருக்கும். ஸோ அக்டோபர் செப்டம்பரில் நாங்கள் அனுப்பும் கடிதத்தில் தான் நீங்கள் இந்த வருடத்து வருமானத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும்.
சரி, இப்போ பெற்றோரின் வருமானத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தகுதி பெறுறதும் தகுதி பெறாமல் போகிறதும் நடக்கும் இல்லையா?
இஃப் தே ஆர் டிபெண்டன்ஸ், அதாவது பெற்றோரை சார்ந்து வாழ்கிறார்கள் என்றால், இஃப் தே ஆர் இன்டிபெண்டன்ட், அதாவது அவர்கள் சுதந்திரமானவர்கள் என்று சொன்னால்,
சுதந்திரம் சொல்லும்போது பெற்றோரோடு வாழாமல் தனியாக ஒரு வீட்டில் வந்து தனியாக சுதந்திரமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர்கள் தகுதி பெறுவார்கள் அப்படிதானே?
அவர்களுக்கு அந்த இண்டிபெண்டா வாரத்துக்கு மூன்று கேட்டகரிஸ் இருக்குது. முதலாவது அவர்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்தால் அவை இண்டிபெண்ட். இரண்டாவது அவர்கள் 12 முடித்த காலத்திலிருந்து எங்காவது வேலை செய்து $18,000 மேல் உழைத்திருந்தால் அவை இண்டிபெண்டா வருகிறோம். மூன்றாவது அவை படித்து கொண்டிருக்கிற காலத்திலே பார்ட் டைமாக வேலை செய்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி உழைத்திருந்தார்கள் அவர்கள் இண்டிபெண்டாக வருவார்கள். கடைசியாக பெற்றோருடன் கூடி வாழ இயலாத நிலையில் பிள்ளைகள் பிரிந்திருந்தால் எங்களுடைய சோஷியல் ஒர்க்கர் மூலம் அவர்களை அசஸ் பண்ணி அவர்களுக்கு இண்டிபெண்டன்ட் கொடுக்கவும் வாய்ப்பு உண்டு.
இப்போ சில பேர் சொல்கிறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கெல்லாம் சென்ட்ரல் இங்கிலேருந்து கடிதம் வந்திருக்கு, உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பெற்றோரின் வருமானத்தை காமிங்க அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு கடிதம் அந்த மாதிரி வரலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
நீங்கள் இளைஞர் கொடுப்பனவை பெற்று சார்புடையவராக கருதப்பட்டால் உங்கள் பெற்றோரின் வருமானம் நீங்கள் எவ்வளவு இளைஞர் கொடுப்பனவை பெறப்போகிறீர்கள் என்பதை பயன்படுத்த பயன்படும். ஒவ்வொரு ஆண்டும் சர்வீஸ் ஆஸ்திரேலியா பெற்றோரை சார்ந்த இளைஞர் கொடுப்பனப்பு பெறுநர்களுக்கு பெற்றோரின் வருமானத்தை பெறுவதற்காக கடிதங்களை அனுப்புகிறது. எனவே அவர்களின் கொடுப்பனவுகள் ஜனவரி 1 முதல் தொடரலாம். உங்களுக்கு கடிதம் கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பெற்றோரின் வருமான விவரங்கள் எங்களிடம் ஏற்கனவே உள்ளன. நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை.
மிக்க நன்றி ஜூலியன் அவர்களே, விரிவான தெளிவான விளக்கத்தை தந்தீர்கள். நிறைய பேர் வந்து சென்ட்ரலிங்குக்கு இவர்கள் தகுதி பெறுவார்களா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.